அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. அக்டோபர் திங்கள் 2 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் நீதிமன்றங்களால் குற்றவாளி என்று கண்டறியப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியிழப்பதை தடுக்க அரசு கொண்டுவர இருந்த அவசர சட்ட முயற்சி ராகுல் காந்தியின் தலையீட்டால் விலக்கிக் கொள்ளப்படுவது பற்றிய செய்தி, இதுகுறித்து இந்திய பிரதமர் அலுவலக துணை அமைச்சர் நாராயணசாமி தெரிவிக்கும் கருத்து.
குறிப்பாக இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார்களே அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அது செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அரசுக்கு உண்டு.
இந்தியாவில் மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளிக்க ரகுராம் ராஜன் கமிட்டி பரிந்துரைத்த புதிய விதிகள் சர்ச்சையை எழுப்பியுள்ள நிலையில் இந்த பரிந்துரைகள் பற்றி பொருளாதார வல்லுநர் ஸ்ரீனிவாசன் தெரிவிக்கும் கருத்து.
ஆனால் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் தங்களுடைய ஆட்சி திறன் தான் என்று இங்கு ஆட்சி செய்த எல்லா கட்சிகளும் கூறி வந்திருக்கின்றன. ஆகவே திறமையான ஆட்சிக்கு நீங்கள் குறைவான நிதியை கொடுப்பது தவறு என்று அவர்கள் வாதிடுகிறார்கள்.
பின்னர் பலகணியில் லண்டனில் சமீபத்தில் நடந்து முடிந்த ஹலால் உணவு திருவிழா பற்றிய பெட்டகம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
இத்தாலியில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் அங்குள்ள கூட்டணி அரசு பிழைத்துள்ளது. முன்னாள் பிரதமரான சில்வியோ பெர்லஸ்கோனி கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்ளப் போவதாக கூறியதை அடுத்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ரோமில் உள்ள நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. எனினும் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்துவிட்டதால் பெர்லுஸ்கோனி கடைசி நிமிடத்தில் தமது நிலைப்பாட்டை திடீரென்று மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எதிரும் புதிருமாக இருந்த இந்த இரு தலைவர்களிடையே ஏற்பட்டுள்ள ஒரு வகையான உடன்பாட்டுக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. அங்குள்ள வாக்காளர்கள் நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகளை தெளிவாக உணர்ந்துள்ளார்கள் எனவும் கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன.
அமெரிக்க அரசுத்துறையின் மூடலால் எழுந்திருக்கின்ற நிலைமைகளை கையாள்வதற்காக அதிபர் ஒபாமா அவர்கள் மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸுக்கான தனது விஜயத்தை ரத்து செய்திருக்கின்றார். ஆனாலும் அவர் புருனேக்கும் இந்தோனேஷியாவுக்கும் வார இறுதியில் விஜயம் செய்வார். இருந்தபோதிலும் அந்த விஜயத்தின் பின்பகுதியை ஏற்பாடு செய்வதற்கான பணியாளர்கள் அங்கு இல்லை என்று ஒரு பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். புதிய வரவு செலவு திட்டம் ஒன்று தொடர்பாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் உடன்பாடு காண முடியாத நிலையிலேயே 17 வருடங்களின் முதல் தடவையாக இந்த மூடல் இடம்பெற்றிருக்கின்றது. பல அரசாங்க நிறுவனங்கள் மூடப்பட்டதால் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்.
கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் குறுக்கிட முயல்வதாக கூறி கென்யாவின் ஊடகவியலாளர் ஒருவருக்கு எதிராக கைது ஆணை ஒன்று அந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
There is evidence to suggest that Walter Barasa tried to bribe someone he thought was a prosecution witness in the case against Mr. Ruto.
Walter Barasa எனும் அந்த ஊடகவியலாளர் இந்த வழக்கில் சாட்சியாக உள்ள ஒருவருக்கு கையூட்டு கொடுத்து வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதற்கு வற்புறுத்தினார் என்று நம்பத்தகுந்த சாட்சியங்கள் இருப்பதாக அந்த நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார். கடந்த 2007 அங்கு நடைபெற்ற பொது தேர்தல்களை அடுத்து எழுந்த வன்முறைகளை ரூட்டோவே தூண்டினார் என்னும் குற்றச்சாட்டுகளில் அவர் வழக்கை எதிர்கொள்கின்றார். கென்ய துணை அதிபர் ரூட்டோவுக்கு எதிரான வழக்கை குலைக்க சதி செய்யும் வகையில் ஒரு வலையமைப்பை செயல்படுகிறது எனவும் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார்.
நைரோபியில் இருக்கின்ற வெஸ்ட்கேட் வணிக வளாகத்தில் கடந்த மாதம் நடந்த தாக்குதலை அடுத்து அங்கு கண்டெடுக்கப்பட்ட உடல்களின் பாகங்களில் கென்ய அரசாங்க அதிகாரிகள் தடயவியல் சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கண்டெடுக்கப்பட்ட 67 உடல்கள் மற்றும் 39 காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்காக இதுவரை 4 குடும்பங்கள் மரபணு சோதனை செய்து கொண்டிருக்கின்றன. ஏனையவர்களின் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களை சோதனைக்கு முன்வருமாறு போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து இறந்தவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டு விட்டனவா என்பது இதுவரை தெரியவில்லை. தமது தீவிரவாதிகளே இதனை தாக்கியதாக சோமாலியாவின் அல் சபாப் குழு கூறியிருக்கின்றது.
வங்கதேசம் தனது மின்சக்தி தேவையில் உள்ள பற்றாக்குறையை ஓரளவுக்கு சரிதை செய்து கொள்ளும் நோக்கில் நாட்டில் முதலாவது அணுமின் நிலையத்தை கட்டும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அங்கு மின் பற்றாக்குறை காரணமாக பொருளாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை சரி செய்யும் நோக்கில் அரசின் நடவடிக்கை வந்துள்ளது. ரஷ்ய அணுசக்தி நிறுவனமான ரோஸ் ஆட்டம் $2 பில்லியன் செலவிலான அந்த ஆலையை கட்டி அதை செயல்படுத்தும். அந்த நிறுவனமே அந்த அணுமின் நிலையத்திற்கு தேவையான எரிபொருளை வழங்கும், அதேபோல அதிலிருந்து வெளியேறும் அணு கழிவுகளையும் ரஷ்யாவுக்கு எடுத்துச் சென்று அதை செயலிழக்க செய்யும்.
பெல்ஜியத்தில் பல பாலியல் மாற்ற அறுவை சிகிச்சைகள் தோல்வியில் முடிந்த ஒருவர் இறப்பதற்கு மருத்துவர்கள் அவருக்கு உதவியிருக்கிறார்கள். தனது பால் தொடர்பாக 44 வயதான நேத்தன் வெர்கல்ஸ் அவர்கள் தாங்க முடியாத உள அழுத்தத்தை கொண்டிருந்தார் என்று தலைநகர் புருசஸில் இருக்கின்ற மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். பெண்ணாக பிறந்த நேத்தன் வெர்கல்ஸ் அவர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க திங்களன்று மரணமானார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். இந்திய அரசு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்ற வழக்குகளில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு தண்டிக்கப்பட்டால் உடனடியாக பதவி இழப்பார்கள் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அந்த தீர்ப்பை செயலிழக்க செய்யும் வண்ணம் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க எடுத்த முயற்சிகளை இப்பொழுது கைவிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இந்த முயற்சிக்கு வெளிப்படையாக கடந்த சில நாட்களுக்கு முன் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து இந்த நடவடிக்கை வருகிறது. இந்த நடவடிக்கை குறித்து பிரதமர் அலுவலக துணை அமைச்சர் நாராயணசாமி அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அந்த அவசர சட்டத்தை எங்களுடைய கேபினெட்ல நாங்கள் முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுத் தலைவர் சந்தித்து அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னார்கள். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் இது சம்பந்தமாக முடிவு செய்து இதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதன் அடிப்படையில பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில கிரிமினல் குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் 2 வருடங்களுக்கு மேல் தண்டனை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீதிமன்றத்திலே சென்று அவர்கள் இடைக்கால உத்தரவு வாங்கினாலும் கூட அதை கருதாமல் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்தை எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஏற்று இன்று கேபினெட்ல அது கொண்டு வரப்பட்டது. அதுல அவசர சட்டம் கொண்டு வந்ததும் அதையும் விலக்கிக் கொள்வது என்றும், அதே போல பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்டத்தையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இது ஜனநாயகத்தில பல கருத்துக்கள் வரும், அந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல மாற்றங்களை கொண்டு வருவோம், அதன் அடிப்படையில் செய்யப்பட்டது.
ஜனநாயகத்தின் அடிப்படையில் பலர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மாற்றம் என்றெல்லாம் உங்கள் தரப்பில் நீங்கள் சொன்னாலும், இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தலையிட்டு இந்த சட்டம் ஒரு முட்டாள்தனமானது, கிழித்தெறிய வேண்டியது என்று மிகவும் ஆணைத்தரமாகவும் கடுமையாகவும் கருத்துக்களை முன்வைத்ததால் தானே அமைச்சரவை வந்து இதை திரும்ப பெற்றுக் கொண்டது, அதுதானே முக்கிய காரணம். இதுல
அதாவது மத்தியில் நடக்கிறது காங்கிரஸ் கட்சி தலைமை உள்ள அரசு, காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை எடுக்கின்ற முடிவை அரசு நிறைவேற்ற வேண்டும். அதன் அடிப்படையில எங்களுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சொன்ன கருத்துக்களுக்கு மதிப்பளித்தும் அந்த சட்டத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார்களே அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அது செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அரசுக்கு உண்டு.
ஆனா இந்தியாவில பிரதான எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் இதை எதிர்த்தது, குடியரசுத் தலைவரை சந்தித்து அதற்கு எதிரான மனு எல்லாம் கொடுத்தது என்று நீங்களே இப்பொழுது கூறினீர்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்கு மதிப்பளிக்கப்பட்டு ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கப்பட்டு அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா, அல்லது ராகுல் காந்தி என்கின்ற தனிநபர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்பவோ அல்லது அவர் கொடுத்த அழுத்தத்துக்கு ஏற்பவோ அமைச்சரவை இந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா?
பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ரெட்டை வேடத்தை காட்டியது. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசும் பொழுது உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து கட்சி கூட்டத்தில் அது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரே நிலை எடுக்கவில்லை. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அளவில் அதுல எதிர்ப்பு வந்திருக்கிற அளவில் அவர் சொன்னதை எங்களுடைய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது, காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் அதை மதிக்கின்ற அளவில் அவசர சட்டமும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சட்டமும் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
இப்ப இது ஒரு வகையில வந்து காங்கிரஸ் அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தானே சொல்லணும்.
இந்தியா வந்து ஒரு சர்வாதிகார நாடு அல்ல, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் வந்து மாற்று கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும், அது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஆகவே இது அரசாங்கத்திற்கு எந்த பின்னடைவும் கிடையாது, பிரதமருக்கு எந்த பின்னடைவும் கிடையாது.
ராகுல் காந்தி அவர்கள் இந்த சட்டம் சரியானது அல்ல என்று அழுத்தம் கொடுத்த பின்னர் ஜனநாயக வழிகளை பின்பற்றி கேபினெட்ல ஒரு முடிவெடுத்து இந்த அவசர சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அரசு முடிவெடுத்தது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிடவில்லை என்றால் இந்த அவசர சட்டம் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கும் தானே? அப்ப நாட்டு மக்களுக்கு என்ன சமாதானம் சொல்வீர்கள்?
அவசர சட்டம் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட அது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற நிலைக்குழுவில் அந்த சட்டம் இருக்கிறது. பாராளுமன்ற நிலைக்குழுவானது அதை பரிசீலனை செய்து வருகிறது. பாராளுமன்ற நிலைக்குழுவில் அனைத்து கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உணர்வுகள் அதில் பிரதிபலிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தனியார் தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ் எல்லாம் அவருடைய கருத்துக்களையும் கேட்டு நாங்கள் முடிவெடுத்திருப்போம். அந்த சமயத்தில் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டு அவருடைய உணர்வுகளும் அதிகமாக இருந்தால் அரசு தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொண்டிருக்கும்.
இந்திய பிரதமர் அலுவலக துணை அமைச்சர் வி நாராயணசாமி. இந்தியாவில் மத்திய அரசின் திட்ட ஒதுக்கீடுகளை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க பின்பற்ற வேண்டிய புதிய நியதிகள் குறித்த அறிக்கை ஒன்றை தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் ரகுராம் ராஜன் தலைமையிலான ஒரு குழு தயாரித்து சமீபத்தில் அளித்தது. இந்த அறிக்கையின்படி மாநிலங்களை அவைகளின் பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லாமல் சமூக வளர்ச்சியையும் கணக்கில் வைத்து முன்னேறிய மாநிலங்கள், சற்றே முன்னேறாத மாநிலங்கள், குறைவாக முன்னேறிய மாநிலங்கள் என்று மூன்று பட்டியல்களாக பிரித்து அதன் அடிப்படையில் நிதி பகிர்வு குறித்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கு தரப்பட்ட ஆணை என்பது மத்திய மாநில நிதி உறவுகளை முடிவு செய்யும் நிதி கமிஷனின் வேலையில் தலையிடுவதாகும் என்றும் அரசியல் சட்டத்துக்கு இது முரணானது என்றும் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். இந்த சர்ச்சை குறித்து தமிழக திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் பொருளாதார பகுப்பாய்வாளருமான பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களை கேட்டேன்.
இப்பொழுது ஒரு 10 அம்சங்களை கொண்ட ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதிலும் பல பிரச்சனைகள் இருப்பதை அந்த ரிப்போர்ட்டில் இருக்கின்ற ஒரு பகுதி சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக அந்த கமிட்டியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் குப்தா என்பவர் பீகார் மாநிலத்திலிருந்து வந்தவர். அவர் இந்த ஃபார்முலா சரியாக செயல்படாது, இது நல்ல முறையில் வடிவமைக்கப்படவில்லை என்ற குறையும் அதே
இல்லை. என்ன குறிப்பாக அவருக்கு அதில் பிரச்சனை?
அதாவது இந்த 10 அம்சங்கள் என்று சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து மாநிலங்களினுடைய சராசரி நுகர்வு செலவு எவ்வளவு, மாநிலங்களில் எவ்வாறு கல்வி சுகாதாரம் போன்ற வளர்ச்சிகள் இருந்திருக்கின்றன, எவ்வாறு சாலை போக்குவரத்து வளர்ந்திருக்கின்றது என்ற குறியீடுகள் எல்லாம் எடுக்கின்றார்கள். அப்படி எடுக்கும்பொழுது இவை எல்லாம் அரசினுடைய செயல்பாடுகளின் வெளிப்பாடுகளாக பார்க்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த 10 அம்சங்களில் 2 குறிப்புகள் இருக்கின்றன, குறியீடுகள் இருக்கின்றன. ஒன்று, மாநிலங்கள் இருக்கின்ற SC/ST மக்கள் தொகை. இது எந்த ஒரு மாநிலமும் தன்னிடம் இவ்வளவுதான் SC/ST இருக்க வேண்டும் என்ற அளவினை குறிப்பிட முடியாது. ஆகவே அது வந்து உள்ளார்ந்த மாநிலத்தினுடைய அம்சமாக இருக்கின்ற பட்சத்தில் அது வந்து அரசின் செயல்பாட்டின் வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது அவருடைய வாதம். ஒன்று. இரண்டு, அதே 10 குறிப்புகளில் மற்றொன்று, மாநிலங்கள் தங்களுடைய நிதி துறையினை எவ்வாறு வளர்த்திருக்கிறார்கள், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவிற்கு வங்கிகளை பயன்படுத்துகிறான் என்ற ஒரு குறியீடு. இதுவும் வங்கிகள் என்பது மத்திய அரசின் கையிலும் அதை கட்டுப்படுத்துவது RBI கையிலும் இருப்பதால் அதில் மாநில அரசினுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை. ஆகவே இந்த குறியீடும் மாநில அரசினுடைய அரசியல் ஆட்சித்தன்மையை குறிப்பிடாது என்று இரண்டு முக்கியமான குறைபாட்டினை இந்த ஃபார்முலாவில் அவர் கூறியிருக்கின்றார்.
இந்த இரண்டுமே மாநில அரசின் கையில் இல்லாவிட்டாலும் கூட அவைகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்தான். அதாவது ஒரு மாநிலத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் அதிகமாக இருந்தால் அது வந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை முன்னேற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. எனவே நிதி ஒதுக்கீடு விஷயத்தில் முடிவுகளை எடுக்கும் பொழுது அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாதம் வைக்கப்படலாம்.
அது இதற்போலவே ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால். ஏன்னால் பரப்பளவு அதிகமாக அதிகமாக மாநில அரசினுடைய ஆட்சி திறனும் ஓரளவுக்கு குறையும். அதே நேரத்தில் ஆட்சி திறன்மையாக செயல்படுவதற்கு அதிகமான நிதி ஆதாரங்களும் தேவைப்படும்.
தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஓரளவுக்கு ஒப்புமை காட்டக்கூடிய அளவிலே ஒரு வளர்ந்த மாநிலங்கள் என்று அந்த கமிட்டி சொல்லியிருக்கிறது. இது வந்து ஒரு மாநிலத்துக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதில் வஞ்சிக்கப்படும், நிதி ஆதாரங்கள் அவர்களுக்கு குறையும், மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த வாதங்களிலே நியாயம் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அதாவது இப்போ தமிழ்நாடு இந்த 10 குறிப்புகளை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு ஏறக்குறைய எல்லா குறிப்புகளிலும் ஒரு முன்னேறிய மாநிலமாக தான் இருக்கின்றது. தனிநபர் வருமானத்தின் அடிப்படையிலும் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி GDP என்று கூறுவார்கள், அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம்தான். ஆனால் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் தங்களுடைய ஆட்சி திறன் தான் என்று இங்கு ஆட்சி செய்த எல்லா கட்சிகளும் கூறி வந்திருக்கின்றன. ஆகவே திறமையான ஆட்சிக்கு நீங்கள் குறைவான நிதியை கொடுப்பது தவறு என்று அவர்கள் வாதிடுகிறார்கள்.
திறமையான ஆட்சியினால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுவிட்ட பிறகு தொடர்ந்தும் மத்திய அரசு உங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்க வேண்டும் என்று கூறுவது மத்திய அரசின் பார்வையிலிருந்து அது சரியாக இருக்காது அல்லவா? அவர்கள் வந்து
ஆமாம், சமூக நீதி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முன்னேறிய பிறகு அதற்கு தொடர்ந்து அதிகமான நிதி வருவாயை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு தான் தொடர்ந்து நிதிக்குழு என்று ஒன்று உண்டு. அந்த நிதிக்குழுவில் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நிதிக்குழுவும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியின் அளவினை படிப்படியாக குறைத்து கொண்டுதான் வந்திருக்கின்றன. இதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக மாறிய பிறகு தமிழ்நாட்டினுடைய தொழில் உற்பத்தி பணிகளினுடைய உற்பத்தி எல்லாம் பெருகிய பிறகு இது இரண்டிலும் மிகப்பெரிய அளவில் வரியை ஈட்டுவது மத்திய அரசாங்கம் தான். ஆகவே மத்திய அரசினுடைய கருவூலத்திற்கு அதிகமான பணத்தை கொடுக்கின்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியாவது அதிகமாக பெற வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கத்தான் செய்கிறது.
பொருளாதார பகுப்பாய்வாளர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு சுய தொழில் தொடங்க நுண்கடன் வழங்கும் சில தனியார் நிறுவனங்கள் கடனை திரும்பத் தர தாமதிக்கும் பெண்களிடம் பாலியல் தொந்தரவு தருவதாக தன்னார்வ நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுய தொழிலுக்காக நுண்கடன்களை வழங்கும் நிதி நிறுவனங்களின் சில அதிகாரிகள் தவணை கொடுப்பனவை செலுத்த தாமதிக்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக உள்ளூர் தன்னார்வ தொண்டர் அமைப்புகளின் ஒன்றியமான இணையம் குற்றம் சாட்டுகின்றது. இந்த பிரச்சினை தமது இணையத்தில் அங்கம் பெறும் பெண்கள் அமைப்புகளினால் மாதாந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாக இணையத்தின் தலைவர் பி கமலதாஸ் கூறுகின்றார்.
மட்டக்களப்பு மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணையத்தின் சந்திப்பின் பொழுது இந்த பிரச்சினையிலே 3-4 உள்ளூர் அரசு சார்பற்ற ஸ்தாபனங்கள் முன்வைத்தன. அதாவது அண்மை காலமாக நுண்கடன்களை வழங்கிய வங்கி அதிகாரிகளும் அல்லது நுண்கடன் நிறுவனங்களும் லீசிங் கம்பெனிகள் உட்பட அவர்கள் அதாவது தவணை கட்டணத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்துக்கு பதிலாக தனியாக இருக்கும் பெண்களிடம் உங்கள் பாலியல் ரீதியாக எங்களுக்கு அந்த இதை கடனை மீள செலுத்துமாறு அவர்களை வருத்துகிறார்கள். இதனால் உளம் பாதிக்கப்பட்ட நிலையில் பல பெண்கள் அந்த வீடுகளில் இருக்காமல் இடம்பெயர்ந்து செல்கிறார்கள். வீட்டிலே தங்கியிருந்தால் இந்த பாலியல் தொந்தரவு வரும், ஆகவே வீட்டிலே இருக்கக்கூடாது என்ற நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக கேவலமாக எங்களை திட்டுகிறார்கள். தங்கள் கொடுத்த கடனுக்காக பாலியல் ரீதியாக அதை பரிகாரம் செய்யுமாறு கேட்கிறார்கள் என்றெல்லாம் எங்களிடம் முறப்பட்டபடியினால் இது பற்றி இணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் பொதுமக்களின் குரலாக இருக்கின்ற ஒரு நிறுவனம் அல்லது ஒன்றியம் என்றபடியினால் இந்த விடயங்களில் நிச்சயமாக ஆய்வு நடவடிக்கைகளை செய்ய வேண்டியது, இந்த நுண்கடன் நிறுவனங்களை மேற்பார்வை செய்ய வேண்டியது, அவர்களது ஒழுக்கக்கோவைகள் வேலை நேரங்கள் போன்றவற்றை சீர்படுத்த வேண்டியது அரசினது பொறுப்பாகும் என்று நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன்.
போருக்கு பின்னரே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிதி நிறுவனங்களும் லீசிங் கம்பெனிகளும் வங்கிகளும் அதிகரித்துள்ளது என்றும் தற்போது அரச மற்றும் தனியார் என்று 30 மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் இருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
நுண்கடன் நிதி வழங்கும் நிறுவனங்களாக பெறத்தால 30 கம்பெனிகள் அளவு இங்கு மீறி கொண்டிருக்கின்றன என்று கூற முடியும். ஆனால் இவற்றை நாங்கள் இன்னும் ஆவணப்படுத்தப்படவில்லை. நிதியை பொறுத்தளவில் என்னுடைய கணிப்பின்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்கள் உள்ளூர் அரசால் பெற்ற நிறுவனமானது 2002 இருந்து எங்களுடைய பங்காளி நிறுவனங்களுக்கு நிதி 2 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் 10 அல்லது 13 நிறுவனங்களுக்கு 2 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறோம் என்றால் அந்த 30 நிதி நிறுவனங்களை பொறுத்தளவில் ஒருவருக்கு 2 கோடி ரூபாய் என்று பார்த்தாலும் அவர்கள் உள்ளூரிலே பெறத்தால 60 கோடி ரூபாய்களுக்கு மேல் முதலீடை மக்களிடம் மத்தியில் கடனாக விட்டிருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம்.
நிதி நிறுவனங்களின் அதிகாரிகளை பொறுத்தவரை தமது கொடுப்பனவுகளை அறவீடு செய்வதற்கு நேரம் காலம் தெரியாமல் வீடுகளுக்கு செல்வதால் பெண்கள் குடும்ப வன்முறை போன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாகவும் கமலதாஸ் இங்கு குறிப்பிடுகின்றார்.
இரவு பகல் என்ற நேரகாலம் இல்லாமல் கிராமங்களை நோக்கி படையெடுப்பது, கடன் கொடுத்த பணத்துக்கான வட்டியை கட்டுங்கள், கடனை மீளத்திருப்புங்கள் என்று மக்களை தொந்தரவு செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக மக்கள் வீடுகளில் இருக்க முடியாமல் வெளியேறி ஓடுகிறார்கள் என்ற முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைத்திருந்தன. குறிப்பாக மீள்குடியேற்ற பிரதேசங்கள், கிராமிய வறுமையில் மிகவும் பாதிக்கப்பட்ட கிராமப்புறங்கள், அறவிடச் சென்றால் அதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வேலை நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் சொல்லணும். இது சாப்பிடுகிற நேரத்துக்கு வருகிறார்கள், படுத்து உறங்குகிற நேரத்தில் வந்து கதவை தட்டுகிறார்கள், இரவிலே கொண்டே வருகிறார்கள். விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறன்று பாராமல் வந்து எங்களுடைய வேலைகளை குழப்பிவிட்டு கடனை தாண்டு கேட்கிறார்கள். எங்களுடைய குழந்தைகளுடைய மனம் பேதலிக்கிறது. இவ்வாறாக எங்களிடம் முறைப்படுகிறார்கள்
என்று கூறிய இணையத்தின் தலைவர் பி கமலதாஸ், எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசாங்க அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்துக்கு இந்த விடயம் முன்வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். குறித்த விடயம் தொடர்பாக மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் பி எம் எஸ் சார்ல்ஸ் அவர்களை தொடர்பு கொண்ட போது, இத்தகைய பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு கூட்டம் ஒன்றை கூட்டுவது குறித்து இலங்கை மத்திய வங்கியுடன் தான் தொடர்பு கொண்டுள்ளதாக பதிலளித்தார். மேலதிக விவரங்களை தர ஒரு வார கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண தேர்தலில் முன்வைத்த தேர்தல் அறிக்கை குறித்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியுடன் கொழும்பில் உள்ள பிபிசி சந்தேஷியவின் நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த மாகாண சபை தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை நிராகரிக்குமாறு முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனையொன்றை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அது தொடர்பான விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இந்த ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது. தேசப்பட்டுள்ள பிக்குகளின் அமைப்பு உட்பட சில சிங்கள அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனையொன்றை முன்வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் சம்பந்தப்பட்ட மனுக்களை தொடர்ந்து விசாரணை செய்ய முடியாதென்று தெரிவித்தனர். இலங்கை அரசியல் யாப்புக்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியொன்றுக்கு எதிராக மட்டுமே இவ்வாறான வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியும் என்று தெரிவித்த சட்டவாதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல்கள் ஆணையாளரினால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது மூன்று அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மட்டுமே என்றும் அந்த சட்டவாதிகள் தெரிவித்தனர். எனவே இலங்கை அரசியல் யாப்புக்கமைய இவ்வாறு வழக்கொன்றை விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் கருத்துக்களை தெரிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகளை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு பின்பு அது தொடர்பான விசாரணையை எதிர்வரும் 23ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான சட்டவாதி எம் ஏ சுமந்திரன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் கடந்த வார இறுதியில் லண்டனில் நடந்து முடிந்த ஹலால் உணவு திருவிழா குறித்த ஒரு பெட்டகம். தயாரித்து வழங்குபவர் அந்த உணவு திருவிழாவுக்கு சென்றிருந்த நமது சாதா.
இலங்கையிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் கூட ஹலால் உணவுக்கு அண்மையில் எதிர்ப்பு எழுந்திருந்த ஒரு சூழ்நிலையில் ஐக்கிய ராஜ்யத்திலோ முதல் தடவையாக ஹலால் உணவு திருவிழா ஒன்று சென்ற வார கடைசியில் அரங்கேறியது. பிரிட்டிஷ் தலைநகரில் முஸ்லிம்களுடைய ஹலால் உணவுக்கு ஒரு திருவிழாவா? எதற்கு? ஹலால் ஃபுட் ஃபெஸ்டிவல் 2013 என்ற பெயரில் லண்டனில் சென்ற வார கடைசியில் நடந்த உணவு திருவிழாவின் இயக்குனர் நோமன் கவாஜா.
I think that there's a real lack of fine dining restaurants that incorporate halal. So for example, you know, I say if somebody says, you know, I'm a Muslim and I can't drive a Ferrari because I'm a Muslim, it's the same as saying
halal உணவை வழங்கக்கூடிய நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த உணவு விடுதிகள் நிச்சயமாக போதுமான அளவில் இல்லாத ஒரு நிலை தான் இங்கே இருக்கின்றது. நீங்கள் ஒரு முஸ்லீம், அதனால் உங்களுக்கு ஃபெராரி சோசு கார் ஓட்டுகின்ற உரிமை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் நீங்கள் ஒரு முஸ்லீம், அதனால் உங்களுக்கு மிஷலின் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற உணவு விடுதிகளில் சாப்பிட முடியாது என்று சொன்னாலும் இருக்கும். அவர்களுக்கென சில ஹலால் உணவுகளையும் அந்த விடுதிகளில் பரிமாறுவது மிகவும் அவசியம்.
ஐக்கிய ராஜ்யத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 30 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். நல்ல வேலையில் இருப்பவர்களாகவும் நல்ல வருவாய் ஈட்டுபவர்களாகவும் பிரிட்டனின் 2ஆம் தலைமுறை முஸ்லிம் குடியேறிகள் பலர் ஆகிவிட்டிருக்கிறார்கள். பிரிட்டனின் முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகின்ற சூழலில் அவர்களுக்குரிய உணவுகளை தயாரித்து வழங்குவதில் வியாபார நலன் இருப்பதை பிரிட்டிஷ் உணவு நிறுவனங்களும் மேட்டுக்குடி மக்களுக்கான உணவு விடுதிகளும் உணர்ந்திருக்கின்றன என்பதை பறைசாற்றுவதாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது.
இங்கே நடக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நூற்றுக்கணக்கான கடைங்க, ஒவ்வொரு கடையிலையும் நிறைய மக்கள் நின்று புதுவிதமான உணவு வகைகளை சுவைத்து பார்த்து கொண்டு இருக்காங்க. நிறைய பேர் வீட்டுக்கு வாங்குறதுக்காகவும் நிறைய பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்திலே சுட்ட இறைச்சி விற்கப்படுகிறது, அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீர்கள் என்றால் ஜெலட்டின் கலக்காத இனிப்பு வகைகளும் மற்ற பக்கத்திலே மது கலக்காத பான வகைகளும் விற்கப்படுகின்றன.
கடைகளை தாண்டி தொலைக்காட்சியில் பிரபலமான சமையல் கலை நிபுணர்கள் பலர் நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் முன்பு புதுவிதமான ஹலால் உணவுகளை சமைத்து காட்டும் நிகழ்ச்சியும் ரியாலிட்டி ஷோக்கள் பாணியில் சமையல் பயிற்சி வகுப்புகளும் இங்கே நடந்தன. ஹலால் என்பது முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது. உணவு என்று வரும்போது ஆரோக்கியமாகவும் உயிரோடும் இருக்கும் விலங்குகளை மட்டுமே அறுக்க வேண்டும். விலங்கின் குரல் வலையை ஒரே வெட்டில் வேகமாக அறுத்து அதனுடைய எல்லா இரத்தத்தையும் வடியவிட வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது, மது கலந்திருக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளும் இருக்கின்றன. உணவுக்காக கொல்லப்படுகின்ற விலங்கு அதிக சிரமமின்றி உயிர்விட வேண்டும் என்பதே இந்த வகையில் கொள்வதன் நோக்கம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் வாதிடுகின்றனர். ஆனால் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற இடங்களில் உணவுக்காக விலங்குகளை கொல்லும் போது அது அறவே வலியை உணராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதனை உணர்விழக்க செய்து பின்னர் கொல்ல வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. தலையில் இரும்பு குட்டி ஒன்றை சட்டென அடித்தோ, மின்சாரத்தை பாய்ச்சியோ, சுயநினைவு இழக்கச் செய்கிற மருந்து கொடுத்தோ விலங்கை உணர்விழக்கச் செய்யும் வழிமுறைகள் கையாளப்படுகின்றன. ஆனால் முஸ்லிம் சமூகத்தாருக்கும் யூத சமூகத்தாருக்கும் மதக்காரணங்களை முன்னிட்டு இந்த விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் முறையில் சுயநினைவோடு இருக்கும் விலங்கை கொல்வதில் மிருக சித்திரவதை அடங்கியிருக்கிறது என மேற்குலகில் பலர் கருதுகின்றனர். ஆனால் ஹலால் முறையில் விலங்குகளை கொல்வதில் சித்திரவதை இல்லை என வாதிடுகிறார் இந்த உணவு திருவிழாவின் தோற்றுநர் இம்ரான் கௌசர்.
Animal welfare is something that's important to everybody, and halal is in fact rooted in having a very high agenda for animals.
விலங்குகளின் நலன் என்பது எல்லோருக்கும் முக்கியமான விஷயம்தான். ஹலால் என்பது கூட விலங்குகளின் நலனை அடிப்படையாக கொண்ட, அவற்றை பேண வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு வழிமுறைதான். கூரான கத்தியால் கழுத்தை ஒரே வெட்டில் அறுக்க வேண்டும் என்பதே கூட விலங்குகளுக்கு வலியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தைத்தான்.
ஆனால் இது நிச்சயம் வாத பிரதிவாதங்களுக்குரிய ஒரு விவகாரம்தான். ஒன்றோடொன்று முரண்படும் தமது கூற்றை வலியுறுத்த ஆதாரங்களை முன்னிறுத்தும் நிபுணர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்று ஐக்கிய ராஜ்யத்தில் சந்தையில் கிடைக்கக்கூடிய ஹலால் இறைச்சியில் 80% அதிகமானவை முன்கூட்டியே உணர்விழக்கச் செய்து பின்னர் ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட விலங்குகள்தான். விலங்கை உணர்விழக்கச் செய்து பின்னர் ஹலால் முறையில் அறுத்தாலும் அது ஹலால் ஆகுமா என்று வேறொரு கருத்தொற்றுமை இல்லாத விவகாரமும் இதிலே இருக்கிறது. உணர்விழக்கச் செய்து பின்னர் அறுப்பது ஹலால் ஆகாது என சில முஸ்லிம்கள் வாதிடுவது பற்றி இம்ரானிடம் கேட்டபோது,
Stunning itself doesn't make an animal not halal. The issue with stunning is twofold. The biggest issue is that during the process of stunning, the animal may die.
விலங்கை உணர்விழக்கச் செய்வதாலேயே அதன் இறைச்சி ஹலால் இல்லை என்றாகிவிடாது. உணர்விழக்கச் செய்வதில் இரண்டு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. விலங்கை உணர்விழக்கச் செய்கின்ற பொழுது அது உயிரிழந்து போகலாம். அப்படி இறந்து விட்டதென்றால் அது ஹலால் ஆகாது. ஆனால் உணர்விழக்கச் செய்தும் அந்த விலங்கு உயிரோடுதான் இருக்கின்றது என்கின்ற பொழுது அதனை ஹலால் முறையில் அறுத்து முஸ்லிம்கள் உட்கொள்ள முடியும்.
வள்ளுவன் வாக்கை சற்றே வளைத்து வயிற்று குணவில்லாத போது சிறிது செவிக்கும் இயப்படும் என்று சொல்வதைப் போல இடைவிடாத விருந்துக்கிடையில் இந்த திருவிழாவில் ஓரிடத்தில் இஸ்லாமிய இசையும் அரங்கேறியது. அத்தனை பரபரப்பு. ஆனாலும் உரிய நேரம் வந்ததும் அதே இடத்தில் தொழுகையும் நடந்தது. திருவிழாவில் உண்டு மகிழ்ந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர், ஆசிய பூர்வீகம் கொண்டவர்கள் என்றாலும் இஸ்லாத்துக்கு மாறிய வெள்ளைக்காரர்கள், இஸ்லாமியரல்லாத வெள்ளைக்காரர்கள் போன்றோரும் தென்பட்டார்கள். மிக அரிதாக ஒரு கொழும்பு முஸ்லீமும் கூட கண்ணில் பட்டார். ரிஸ்மி என்ற அந்த நபரிடம் இலங்கையில் ஹலால் உணவுக்கு எதிர்ப்பு கிளம்பிய விவகாரம் பற்றி பேசினேன்.
மிச்சம் இந்த புத்திஸ்ட் ஆட்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றுக்கு இருந்தது, அதில் வந்து நான் நினைக்க மாட்டேன் இந்த கொஞ்சம் ஆட்கள்கிட்ட பிரச்சனை வந்து பெருசாகும் என்று.
நீங்கள் இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் இலங்கையில் ஹலால் ஃபுட் கிடைக்கிறதோ இல்லை ஹலால் உணவு சம்பந்தமாக பொதுமக்களோட பார்வையோ எப்படி இருந்தது?
அங்கே அம்பட்டு பெரிய பிரச்சனை ஒன்று மீக்கல அந்த காலம். இப்போ பேய்த்தா நாங்கள் கொழும்புக்கு பெரிய இஷ்யூ ஒன்று நான் காண்றல்ல ஹலால் ஃபுட்டில். எல்லாரும் அப்படியா இல்லை, இந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் பெரிய பிரச்சனை உண்டாக்குறதுல அது இது இல்லை.
ஹலால் உணவு திருவிழாவுக்கு எதிராக சில எதிர்ப்புகளும் ஏன் முறைப்பாடுகளும் கூட வந்திருக்கத்தான் செய்தன. இருந்தாலும் தற்போது லண்டன் வாழ் மக்களில் 10 முஸ்லிம் என்பதை சுட்டிக்காட்டி மாநகரின் மேயர் போரிஸ் ஜான்சன் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு நல்கியிருந்தார்.
கடந்த வார இறுதியில் லண்டனில் நடந்து முடிந்த ஹலால் உணவு திருவிழா குறித்த பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சாதாத், உடன் பங்கேற்றவர் சிவகன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக தலைப்புச் செய்திகள்.
இத்தாலிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் அங்குள்ள அரசு தப்பி பிழைத்துள்ளது.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.